நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 60 ஆண்டு காலத்திலே இந்தியா அடைந்துள்ள வெற்றிகளை, சந்தித்துள்ள சவால்களை, எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை பற்றி பார்க்கும் பொழுது சற்று பிரமிப்பாகத்தான் இருக்கின்றது. கிறிஸ்து பிறந்த முதல் 1000 ஆண்டுகளிலே உலகிலேயே செல்வம் கொழிக்கின்ற பகுதியாக இந்தியா தான் இருந்து வந்தது. உலகிலேயே வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடாக, பகுதியாக இந்தியா விளங்கி இருக்கின்றது. 10வது 11வது நூற்றாண்டிலே கூட இந்தியா தான் பணக்கார நாடாக இருந்தது. கடந்த 300 ஆண்டுகளிலே, நாம் விடுதலை பெறுவதற்கு முன்னால் இருந்த 250-300 ஆண்டுகளிலே இங்கே இருந்த அந்நிய ஆட்சி, நம்முடைய இருந்த சாதி பிரிவினைகள், பெண் அடிமைத்தனம், கல்விக்கு முன்னுரிமை தராத நிலை போன்ற அனைத்துமே நம்மை பெண்ணுக்கு தள்ளின. அறிவியல் ரீதியாக நாம் கடந்த 250-300 ஆண்டுகளிலே பெரிய வெற்றிகளை அடையவில்லை. அந்த சூழலில்தான் 1947 நாம் விடுதலை அடைந்தோம். 1950 குடியரசு நாடாக பாரதம் அறிவிக்கப்பட்டது. 1947 இருந்த நிலையை ஒட்டி பார்க்கும் பொழுது 110 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும். இந்தியா உணவுக்கு கூட பிற நாடுகளை கையேந்தி இருந்த நிலை, சார்ந்திருந்த நிலை. இந்தியா முழுவதிலும் 500 கல்லூரிகள் தான் இருந்தன. தொழில் துறையிலே இந்தியா மிகவும் பின்தங்கி இருந்தது. காந்தியினுடைய தலைமை வழிகாட்டுதல், நேருவினுடைய ஆளும் திறமை, தொலைநோக்கு பார்வை, நாம் போட்ட 5 ஆண்டு திட்டங்கள், நம்முடைய அரசு எடுத்த முயற்சிகள், நம்முடைய மக்கள் அவர்களுடைய உழைப்பு, அறிவுஜீவிகளுடைய பங்களிப்பு, திருச்சபை சார்ந்த நிறுவனங்களுடைய பங்களிப்பு, அத்தனையும் இந்தியாவை இன்றைக்கு ஒரு பொருளாதார வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. சமீப காலத்திலே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8 முதல் 9 விழுக்காடு என்கின்ற அளவுக்கு இருந்து வந்திருக்கின்றது. இன்றைய நிலையை பார்த்தோம் என்றால் சைனா ஓராண்டுக்கு 8% என்கின்ற அளவுக்கு வளர்கின்றது. இந்தியா 7 விழுக்காடு என்கின்ற அளவுக்கு இந்தியாவினுடைய தேசிய வருமானம் இந்த ஆண்டு வளரும். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா ஜப்பானை விட செல்வம் கொழிக்கின்ற நாடாக மாறிவிடும். 2040 உலகிலேயே பணக்கார நாடாக சீனாவும், 2வது நிலையில் அமெரிக்காவும், 3வது நிலையில் இந்தியாவும் இருக்கும். ஒரு சராசரி இந்தியருடைய வருமானம் அடுத்த 25 ஆண்டுகளில் 35 மடங்கு வளரும், பெருகும். 2050 பிறகு இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் அல்லது 2வது இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு காரணம் நம்முடைய 5 ஆண்டு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை, கல்விக்கு நாம் அளித்த முன்னுரிமை. இன்றைக்கு அமெரிக்காவிலே 40 விழுக்காடு மருத்துவர்கள் இந்தியர்கள். மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலே 1/3 தொழில் உற்பத்தியாளர்கள் இந்தியர்கள். வேர்ல்டு பேங்கிலே 10 விழுக்காடு அதிகாரிகள் இந்தியர்கள். இன்றைக்கு இந்தியர்கள் இல்லை என்றால் அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம் கொடுக்கும். கலிபோர்னியாவிலே சிலிகான் வேலி என்று சொல்லக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கோடீஸ்வரர்களாக, அறிவாளிகளாக, அறிவுஜீவிகளாக, அறிவியல்வாதிகளாக இந்தியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க நிர்வாகத்திலும் பிரிட்டனுடைய நிர்வாகத்திலும் தொழில்துறையிலும் இந்தியர்கள் மிகப்பெரிய பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகிலேயே அதிகமாக பட்டதாரிகளை இந்தியா தான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது. உலகிலேயே அதிகமாக அளவுக்கு என்ஜினியரிங் பட்டதாரிகளை இந்தியா ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது. தேயிலை, சர்க்கரை, பால், சினிமா போன்ற துறைகளில் உலகிலே இந்தியா முதலிடத்தில் இருக்கின்றது. கோதுமை, நெல் போன்றவற்றை பொறுத்தவரை இந்தியா உலகிலே 2வது இடத்தில் இருக்கின்றது. பருத்தி, புகையிலை போன்றவற்றின் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், தொழில் துறையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், சேவைத்துறையாக இருக்கட்டும், இந்தியா உலகிலேயே முதல் 5 அல்லது 10 இடங்களுக்குள் இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியா ஒரு அணுசக்தியை கொண்டிருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றது. விண்வெளியிலே கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கின்றது. வான்வெளிக்கு அடிக்கடி நாம் இங்கிருந்து ஆராய்ச்சிக்காக ராக்கெட்டுகளை, சேட்டலைட்டுகளை அனுப்பி வருகின்றோம். இஸ்ரேல், இத்தாலி போன்ற நாடுகள் நாம் அனுப்புகின்ற அந்த கோள்களிலே ஒரு இடத்தை வாடகைக்கு தருமாறு நம்மிடையே கேட்டு வருகின்றனர். இன்றைக்கு உலகிலேயே மருத்துவத்துறையிலே இந்தியா முதலிடத்திலே வந்திருக்கின்றது. இன்றைக்கு 165 பேருக்கு எழுத படிக்க தெரியும். ஆண்களிலே 175 பேருக்கு எழுத படிக்க தெரியும். 40,000 கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் இன்னும் 40,000 கல்லூரிகள் இந்தியாவிலே ஆரம்பிக்கப் போகின்றோம். 112 பேர் இந்த கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இளைஞர்களில். இவர்கள் அறிவுஜீவிகள். இவருடைய உழைப்பால் இந்த நாடு மிகப்பெரிய வெற்றியை காணப்போகின்றது. ஆனால் அதே நேரத்திலே மிகப்பெரிய சவால்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் மூன்றிலே ஒருவருக்கு எழுதப்படிக்க தெரியாத நிலை, பெண்களிலே 45 விழுக்காடு மக்களுக்கு எழுதப்படிக்க தெரியாத நிலை, 600,000 கிராமங்களிலே வங்கிகள் இல்லாத நிலை, 2/3 கிராமங்களிலே வீடுகளிலே குடிநீர் கிடைப்பதில்லை, கிராமப்புறங்களிலே 90 விழுக்காடு கிராமங்களிலே தனி கழிப்பறை வசதி இல்லை. இன்றைக்கு உலகிலே அதிகமாக ஏழைகள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா, எழுதப்படிக்க தெரியாதவர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஒரு நாளைக்கு $1 கூட வருமானம் கிடைக்காத நிலையிலே இந்தியாவிலே 35 பேர் இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு $2 வருமானம் கூட கிடைக்காத நிலையிலே 175 பேர் இந்தியாவிலே இருக்கின்றார்கள். இவர்கள் நிலை உயர வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய சவால் வறுமையை ஒழிப்பது, சாதியத்தை ஒழிப்பது, பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பது, கிராமங்களை வளர்த்தெடுப்பது, நம்முடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது. வெறும் தேசிய வருமானம் மட்டும் பெருகினால் போதாது, தனிநபர் வருமானம் பெருக வேண்டும். தனிநபர் வருமானம் மட்டும் பெருகினால் போதாது, கல்வி அறிவு வளர வேண்டும், அறிவியல் ரீதியாக முன்னேற வேண்டும். அதே நேரத்திலே சுற்றுச்சூழலை பாதுகாத்திட வேண்டும். நம்முடைய மக்களிலே பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், பெண்கள் இன்னும் பெருமளவுக்கு முன்னேற்றத்தை காணவில்லை. அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். சமீப காலமாக ஆங்காங்கே காணப்படுகின்ற வன்முறை நிகழ்ச்சிகள் நம்மை மிகவும் பாதிக்கின்றன. ஒரு வன்முறையற்ற ஒரு நாடாக, புத்தனுடைய காந்தியுடைய வழியிலே செல்லக்கூடிய நாடாக இதை எடுத்துச் செல்ல வேண்டும். திருச்சபை இங்கே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றது. குறிப்பாக தென் மாநிலங்களிலே, வட மாநிலங்களும் சில இடங்களிலே கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து கல்வியிலே மிகவும் பின்தங்கியிருந்த இந்த நாட்டை வளர்த்து இன்றைக்கு அறிவியல் ரீதியாக முதல் நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு திருச்சபை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், நம்முடைய சகோதரிகள், குருக்கள், சகோதரர்கள், இன்னும் பிற சபைகளை சார்ந்தவர்கள் காரணம். மார்க்சிஸ்டுகளுடைய போராட்டங்களுடைய அடிப்படையிலே ஊதிய உயர்வு அரசு ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. பெரியார், ஜெயபிரகாஷ் நாராயண், வினோபா பாவே இவர்களுடைய முயற்சியினால் சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இருக்கின்றன. ஆனால் இந்த மாற்றங்களை வைத்துக் கொண்டு நாம் திருப்தி அடைய முடியாது. 1947 நாம் விடுதலை அடைந்த பொழுது நாம் ஜனநாயக நாடாக இருப்போம் என்று நேரு அறிவித்த பொழுது பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தேகத்தோடு பார்த்தார்கள். இவர்களால் ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு உலகிலேயே மக்களாட்சியிலே ஒரு முன் மாதிரியாக பாரதம் திகழ்கின்றது. மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா மாறியிருக்கின்றது. இது பெரிய அரசியல் வெற்றி. ஆனாலும் இன்னும் நம்முடைய பாராளுமன்றத்திலே 108 பேர் தான் பெண்கள். நம்முடைய சட்டசபைகளிலே 110 பேர் கூட பெண்கள் இல்லை. இவர்கள் 130, 140, 150 வளர வேண்டும். அடித்தட்டு மக்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், சட்டசபைகளுக்கு செல்ல வேண்டும். லஞ்ச லாவணியம் ஒழிய வேண்டும், வன்முறை ஒழிய வேண்டும், பிரிவு மனப்பான்மை மறைய வேண்டும். சாதி, மத, இன, மொழி அடிப்படையிலே நாம் பிரிந்து கிடக்கின்றோம், அங்கங்க வெறுப்பையும் பார்க்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து இந்த நாட்டின் மீது பற்று கொண்டு இங்கே ஏழை மக்களை கைதூக்கிவிட்டு, தாழ்த்தப்பட்டவரை, பழங்குடியினரை கைதூக்கிவிட்டு நாம் பெற்றுள்ள வளர்ச்சியினுடைய பலன்களை எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துச் சென்று இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசாக்க வேண்டும். அந்த நாள் தொலைவில் இல்லை. அடுத்த 40 ஆண்டுகளிலே இந்திய பொருளாதார ரீதியாக வல்லரசாகவும், அரசியல் ரீதியாக ஒரு முன்மாதிரியாகவும், கல்வியிலேயே முதன்மை பெற்ற நாடாகவும், கலாச்சாரத்திலே முதலிலையில் இருக்கக்கூடிய நாடாகவும், பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும், பிற நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கப் போகின்றது. வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் இங்கே திரும்பி வரப்போகின்றார்கள். அவருடைய அறிவை, ஆற்றலை நாம் பயன்படுத்தி இந்த நாட்டை இன்னும் வேகமாக 15 விழுக்காடு என்கின்ற அளவுக்கு இந்திய பொருளாதாரம் வளரும் என்றால் அடுத்த 4-5 ஆண்டுகளுக்குள் வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள் எல்லாரையுமே நம் மேலே கொண்டு வந்து விட முடியும். அப்படி என்றால் ஒரு சமதர்ம சமுதாயத்தை காண முடியும். இயேசு கனவு கண்ட அந்த இறை ஆட்சியை கொண்டு வர முடியும். காந்தியடிகள் சுட்டிக்காட்டிய ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும். வள்ளலார் கூறினாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அந்த நிலை இந்தியாவில் ஏற்பட்டு யாருமே வாட தேவையில்லை என்கின்ற நிலை ஏற்படும். அனைவரும் மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, ஒற்றுமையோடு, இறை உணர்வோடு, பாசத்தோடு, பகிர்கின்ற உணர்வோடு வாழக்கூடிய நாடாக இது மலர வேண்டும். அந்த கடமையை நினைவு கூறுகின்ற நாளாகத்தான் இந்த நாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 60 ஆண்டுகள் நிறைவு பெற்றன என்பது மட்டும் வெற்றி அல்ல. இந்தியாவில் ஏழை இல்லை, தீண்டத்தகாதவர் இல்லை, குடிசைகள் இல்லை, சாலையோரங்களிலே தூங்குபவர்களின் நிலை இல்லை, கல்வி அறிவு இல்லாதவர்கள் இல்லை, குடிநீர் வசதி பெறாத கிராமம் இல்லை, மருத்துவ கல்வி வசதி இல்லாத கிராமங்கள் இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கண்ட அந்த உண்மையான குடியரசை நனவாக்க முடியும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை மீண்டும் எடுத்துக்கொண்டு இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த செய்தியை பிறரோடும் மகிழ்ச்சியோடு